சக்திகான் வானொலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். காற்றோடு உங்களிடம் கைகுலுக்கிக் கொள்கிறேன். என் இந்தியாவை நினைத்தால் நான் ஒரு நொடி தலை நிமிர்கிறேன், மறுநொடி தலை குனிகிறேன். என்னுடைய கையில் காயம், இன்னொரு கையில் பூக்கள். காயத்தை பூக்களால் மறைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு என் குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். எங்கள் தேசப்பிதாவே, அமைதியின் குலுவிருக்கும் உன் சிறைகளை பார்க்கும் போதெல்லாம் நான் அழுது விடுகிறேன். இது தமிழ் கவிஞர் மு மேத்தாவின் கவிதை. அது அவருடைய சோகம். இந்தியர் இல்லாத ஒரு நாடு உண்டு உலகத்தில், இந்தியா என் நாடு. இங்கிருப்பது அரசியல்வாதிகள், இங்கில்லாதது அரசியல். இது மலையாள கவிஞர் குஞ்சுண்ணியின் கவிதை. அது அவருடைய ஆதங்கம். முத்தனே, நீயும் உன் பொறுமையும் எனக்கு வேண்டாம், நீ ஒருவரே போதியின் கீழ் செத்துப்போ. இது தெலுங்கு திகப்பர கவுலுவின் கவிதை. அது அவருடைய கோபம். சோகம், ஆதங்கம், கோபம், இந்த மூன்றும் தான் இன்றைய இந்தியாவாக இருக்கிறது. ஜனநாயக ரீதியாக அரசியல் அமைப்பையும் அரசியல் சட்ட உரிமைகளையும் மக்களுக்கு அர்ப்பணித்த நாள்தான் குடியரசு தினம். ஆனால் ஆண்டாண்டு காலமாக மக்கள் தங்கள் வாழ்க்கை உரிமைகளை அறிந்து கொள்ள இயலாமல், அறிந்து வைத்திருந்தாலும் அனுபவிக்க முடியாமல் துரத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒற்றுமையுடனும் பிறருக்காக உழைக்கும் மனத்துடனும் வாழும் விவசாயிகளும் தொழிலாளிகளுமான மக்கள் கிராமங்களில் தான் நிறைந்திருக்கிறார்கள். தாட்சிதமான தொழிற்சாலைகளுக்காக, கனிம சுரங்கங்களுக்காக, அணைகளுக்காக, அனல்மின் நிலையங்களுக்காக, சுற்றுலா நகரங்களை உருவாக்குவதற்காக அவர்கள் கிராமங்களில் இருந்து அப்புறப்படுத்திக் கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். வாழ்வியல் ஆதாரமான தங்கள் நிலங்களை விட்டு நீங்கி செல்லும் மக்கள் எங்கே சென்றார்கள், என்ன ஆனார்கள் என்றே தெரிவதில்லை. அவர்களுக்கு தொழில் செய்யும் சூழல் இருக்கிறதா? அவர்களது தொழில்களைத்தான் அவர்கள் செய்கிறார்களா, அல்லது தரையில் தூக்கி போட்ட மீன்களாக மூச்சடைத்து போகிறார்களா என்பதெல்லாம் எனக்குமே தெரிவதில்லை. நகரங்கள் உருவாக்கி வைத்திருக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கு அதை பற்றி கவலை இல்லை. கிராமங்களில் இருந்து நகரத்திற்குள் பாதையும் தெரியாமல், பயணமும் புரியாமல் பரிதவிக்கும் மக்களின் அழுகுரல்கள் நமது டிவி சினிமா திட்டத்தில் வெளியே கேட்பதில்லை. அவர்கள் புல்டோசரில் நசுங்கிய மண் புழுக்களாக, கார் சக்கரங்களில் சிக்கிய சிதைந்த பச்சை தவணைகளாக காணாமல் போய்விடுகிறார்கள். வன்முறை தவிர்த்த அடிப்படையில் இயங்கி வந்த சமூக அமைப்பு முன்னாளைய இந்திய கிராம குடியரசு எனலாம். இது மகாத்மா காந்தி அவர்களுடைய வரிகள். வன்முறை தவிர்த்த அடிப்படையில் இயங்கி வந்த சமூக அமைப்பு முன்னாளைய இந்திய கிராம குடியரசு எனலாம். அது மிகவும் செப்பமுறாதது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ற விளக்கத்தையும் கருத்தையும் ஒட்டிய அகிம்சை அதில் புரிந்திருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் உயிரணு அங்கே இருந்தது என்றார் மகாத்மா காந்தி. நாம் காந்தியின் கண்ணாடியை வைத்திருக்கிறோம், அவரது பார்வையை மறந்துவிட்டோம். அவரது காலணியை வைத்திருக்கிறோம், பாதையை தொலைத்து விட்டோம். குடியரசு என்பதும் நமக்கு ஆனந்தம் பொங்குகிறது. துணை ராணுவ படை, அதிரடி படை, 25,000 போலீஸ்காரர்கள், 160 ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள், இவற்றின் உச்சவட்ட பாதுகாப்பில் 9 மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடி மற்ற ரயில்களை அரை நாள் நிறுத்தி வைத்து நமது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர உயரும் என்று கோக்கின்ற சோழர் முடிசூடிய பொழுது ஔவையார் வாழ்த்தினாராம். இந்தியாவில் இப்பொழுது வரப்பு, நீர், நெல், குடி, கோல் எதுவுமே உயரவில்லை. உயர்ந்ததெல்லாம் விலைவாசிதான். வட இந்தியாவின் பல கிராமங்களில் அடிப்படையான குடிநீர் வசதி கூட செய்து தரப்படவில்லை. பசியால், நோயால், வறுமையால், பருவகால மாற்றங்களால் மக்கள் மெலிந்து மறைந்து கரைந்து போய்விடுகிறார்கள். பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அறியாமையும் வறுமையும் அதிகம். இந்த இரு மாநிலங்களில் தான் நாடாளுமன்ற தொகுதிகளும் அதிகம். வடகிழக்கு மாநிலங்களில் வாழ்வதற்கு இடமில்லாமல் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் எல்லை பிரச்சனைகளும் உள் மாநில பிரச்சனைகளும் மக்களின் நிம்மதியை குறிவாச்சிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரிசா, சத்தீஸ்கரில் அரசால் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படும் மாவோயிஸ்டுகளுக்கும் ராணுவ படைக்குமான யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மும்பையில் தொடர் வெடிகுண்டுகளும் வசிப்பிடங்களுக்கான நெருக்கடியான மக்களை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றன. தெலுங்கானா பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று தெரியவில்லை. ஈழத்தமிழர்களை லட்சக்கணக்கில் ஒட்டுமொத்தமாக கொன்றடித்த பிறகும் இலங்கையோடு இந்திய அரசு நடத்தும் சமரச பேச்சு நீண்டு கொண்டே போகிறது. இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் தாக்கப்படும். தமிழகத்தின் மீனவர்கள் யாரிடம் முறையிடுவதென தெரியாமல் அலைவாய்கிறார்கள். முல்லை பெரியார் பிரச்சனை பலமானதா பலவீனமானதா என்கிற பட்டிமன்ற தலைப்பாகி ஒரு தாய் பிள்ளைகள் அடித்துக் கொள்ள வைத்திருக்கிறது. கூடங்குளம் அணு உலை வேண்டாம் என்று போராடுகிறவர்கள் தேச விரோதிகள் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்களும் பெரும் பணக்காரர்களும் தங்கள் தொழிற்பலையை இங்கே வசதியாக விரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களின் லாபம் குடிக்கும் கரங்கள் நமது மலைகள் உடைக்கின்றன, காடுகளை அழிக்கின்றன, கிராமங்களை மண்மேடுகளாக்குகின்றன, ஏழைகள் காணாமல் போகிறார்கள், விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கோலாகலமான குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு இடையில் அங்கும் இங்கும் சில ஓலங்கள் ஓயாமல் ஒலிக்கின்றன. நம் நாட்டில் நடைபெறும் இன்றைய ஜனநாயக முறையில் திருத்தப்பாடு ஏற்பட முடியவில்லையானால் நாடு எதிர்காலத்தில் கொலைக்களமாகிவிடும் என்று பயமில்லை என்றார் தந்தை பெரியார். காணாமல் போன ஏழைகளும் தற்கொலை செய்து கொண்ட உழவர்களும் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறார்கள். உலக வங்கியும் அரசு சாரா சர்வதேச பல்கலைக்கழகங்களும் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி பார்த்தால் இந்தியாவில் வறுமை ஒரு புற்றுநோய் போல பரவி கொண்டே இருப்பதை உணர முடிகிறது. 3/4 மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக பீகாரில் 81%, மேற்கு வங்காளத்தில் 60%. வறுமையின் இந்த கோர தாண்டவத்தை திரைபோட்டு மறைக்க முயல்கிறது அரசு. வறுமை கோட்டுக்கு கீழே வசிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதுதான் அதன் நோக்கம். பொருளாதார நிலையில் உயர்ந்த மனிதர்கள் அதிகம் இருந்தால்தான் இந்தியாவில் அந்நிய நாடுகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் முதலீடு செய்யும். இன்று இந்தியா உலகின் மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறது. ஆனால் அதன் லாபத்தை அள்ளி செல்கிறவர்கள் சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்களும் அதற்கு கைகொடுத்து நிற்கிற நமது பெருமுதலாளிகளும் அரசியல்வாதிகளும் தான். காலிமரச் சோழா இல்லை, கோலாதான் இருக்கிறது என்று நம்மை வாங்க வைக்கிறார்கள். நமது நாட்டின் தயாரிப்புகள் கவனிப்பாரற்று போய்விடுகின்றன. இது ஒரு உதாரணம். இப்படித்தான் ஒவ்வொன்றும் நாகரிகமான முறையில் நம்மை அவர்களது அடிமைகளாக்குகிறார்கள். இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இயற்கை வளமும் மனித வளமும் உள்ள இந்தியா ஏற்பதற்கு முன்னால் ஒரு பலியாடு போல பாவமாக இருக்கிறது. சாதி அமைப்பு தான் நமது நாட்டை நகரவிடம் வைத்திருக்கிறது. இன்றைக்கு வறுமைக்கு ஆட்பட்டு இருக்கும் மக்கள் தொகையில் பெரும்பகுதி தலித் மக்கள். அவர்களில் பெரும்பாலோர் நமது விவசாயிகள். அவர்கள் நிலமற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள், தொழிலற்றவர்களாக துரத்தப்பட்டார்கள். மண்ணை மாசுபடுத்தாமல் இயற்கையின் பருவங்களை அறிந்து தேவைக்கேற்ப பொருட்களை உற்பத்தி செய்யும் அவர்களது சுயமான அறிவை நாம் அறிந்து கொள்ளவில்லை, உழைப்பை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. வெள்ளைக்காரர்களின் தொழில்நுட்பங்களை இறக்குமதி செய்தோம். நமது நிலம், நீர், காற்று, மூளை 4 மாசுபட்டு விட்டன. இப்படி மண்ணை சார்ந்து உழைக்கிறவர்களை புறக்கணித்ததுதான் இந்தியாவின் வறுமைக்கு காரணம் என்பதை கவனித்து சொன்ன அறிவின் ஒளி வீசிய விவேகானந்தரின் கண்களையோ வார்த்தைகளையோ நாம் கவனிக்கவே இல்லை. அவநம்பிக்கைகளை, பைத்தியக்காரத்தனமான மூட நம்பிக்கைகளை கண்டித்தவர் அவர். இந்தியர்கள் மனித சக்தியை வீணடிப்பதை கண்டு வேதனையுற்றார். மனித சக்தியின் சரிவாதியான பெண்களை நாம் ஒதுக்கியே வைத்து விட்டோம். பெண் ஒரு உடனாக மட்டுமே பார்க்கப்பட்டு இன்னமும் கூட அவளது உணர்வையோ அறிவையோ நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளாதவர்களாகவே இருக்கிறோம். மேலை நாடுகளில் ஆண்கள் பெண்கள் இருவரது அறிவும் ஒன்றாக சுடர்விட்டு சமூகத்துக்கு ஒளி கூட்டுகின்றது. நாம் இரவில் ஒளிரும் பொம்மைகளாகவே பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களது கச்சை அணிந்தால் கூட கச்சை வரி விதித்து தண்டித்த காலம் சமீபமாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. விவேகானந்தரை தொடர்ந்து பெரியார் பெண்ணுக்கு அந்த தைரியத்தை ஊட்டினார். அவளை குழந்தைக்கு பாலூட்ட மட்டுமே நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் வறுமைக்கு இன்னும் சவாலாக இருப்பது கருப்பு பணம். அது சிறகு முளைத்து நமது அரசியல்வாதிகளின் பெரும் பணக்காரர்களை சீட்டெடுக்கும் கிளியாக சுவிட்சர்லாந்து வரை சிறகடித்துக் கொண்டிருக்கிறது. கருப்பு பணத்தின் பின்னணியில் நிகழும் சமூக குற்றங்களை கண்ணதாசனின் கருப்பு பணம் என்கிற படம் வெள்ளையடித்து காட்டியது. தங்க நாற்கர சாலை டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா என்று இந்தியாவையே இணைத்து நிற்கிறது. இந்த சாலைகளில் தான் நேரக்கணக்கான கைகள் பிச்சை பாத்திரங்களை கண்களுக்கு தெரியாமல் ஏந்தி நிற்கின்றன. இதையெல்லாம் கண்டும் காணாமலும் அரசியல்வாதிகளின் முதலாளிகளின் சொகுசு வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றன. அன்று இந்தியாவின் இயற்கை வளத்தை கொள்ளையடித்தவர்கள் இன்று மனித வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள். புதியதொரு தொழில்நுட்பத்தில் அவர்கள் தங்கள் பொருட்களை செய்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நமது மூளைகளை ஏற்றுமதி செய்கிறோம். உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் அல்லது சலுகை விலையை கிடைக்க செய்வதும், விவசாய தொழில்நுட்பத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்த்து அதற்காக ஆதரவு தருவதும் வறுமையில் வாடும் நம் மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய முதற் கடமைகள். இந்தியா ஒரு விவசாய நாடு என்பதை, விவசாயம் சார்ந்த நமது பண்பாட்டை ஒவ்வொரு இதயத்திலும் விதைக்க வேண்டிய நேரம் இதுதான். நமது மூளையில் அந்நிய மூலதனத்தின் களைகளை அறுக்க வேண்டிய நேரமும் இதுதான். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அணுகிற இந்தியாவை மீட்கப் போகிறோமா அல்லது கடலில் மூழ்கிவிடப் போகிறோமா என்பதுதான் இன்று நாம் கண்முன் நிற்கிற மிக முக்கியமான கேள்வி. கம்பத்தில் கட்டிவை பறவையாக படமடக்கிறது தேசிய கொடி, அதன் உலகளாய் கேட்கிறது நேரம் என. நான் வேற என்ன சொல்ல, வணக்கம்.